ரெண்டு கொரிந்தியர் அதிகாரம் 5. பூமியில் வாழ்வதற்கு கிடைத்த கூடாரம் போன்ற நம் சரீரம் அழியக்கூடியது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அது நிகழும்போது தேவன் நாம் வாழ்வதற்கென்று ஓர் இடம் வைத்துள்ளார். அது மனிதர்களால் அமைக்கப்பட்ட இடம் அல்ல, அது பரலோகத்தில் உள்ள வீடு. அது என்றென்றும் நிலைத்திருப்பது. ஆனால் நாம் இப்பொழுது இந்த சரீரத்தால் சோர்வுற்றிருக்கிறோம். பரலோக வீட்டை தேவன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது நம்மை ஆடை உள்ளவர்களைப் போலாக்கும். நாம் நிர்வாணமானவர்களைப் போல இருக்க மாட்டோம். நம் கூடாரம் போன்ற இந்த சரீரத்தில் வாழும் வரை பாரமுள்ளவர்களாய் துன்பப்படுகிறோம். இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் நாம் பரலோக வீட்டால் போர்த்தப்பட வேண்டும் என்றே விரும்புகிறேன். பிறகு அழிவடையும் இந்த சரீரம் உயிருடன் நிறைந்திருக்கும். இதற்காகத்தான் தேவன் நம்மை ஆயத்தம் செய்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை தந்து நமக்கு புதிய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறார். எனவே நாம் எப்பொழுதும் தைரியத்தோடு இருக்கிறோம். நாம் இந்த சரீரத்தில் இருக்கும் வரை கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை நம்புகிறோமோ அதன்படி வாழ்கிறோம். நாம் எதை பார்க்கிறோமோ அதன்படி வாழவில்லை. எனவேதான் நமக்கு தன்னம்பிக்கை வேண்டும் என்கிறேன். நாம் உண்மையாகவே இந்த சரீரத்தை விட்டு விலகி பரலோகத்தில் கர்த்தரோடு இருக்கவே விரும்புகிறோம். தேவனை திருப்திப்படுத்துவதே வாழ்க்கையில் நமது ஒரே குறிக்கோள். இங்கே இந்த சரீரத்தில் வாழ்ந்தாலும் அங்கே கர்த்தரோடு இருந்தாலும் தேவனை திருப்திப்படுத்தவே விரும்புகிறோம். நியாயம் தீர்க்கப்படுவதற்காக நாம் அனைவரும் கிறிஸ்துவின் முன்பு நிற்க வேண்டும். ஒவ்வொருவனும் அவனவனுக்குரியதை பெறுவான். உலகில் சரீரத்துடன் பூமியில் வசிக்கும் போது அவனவன் செய்த நன்மை அல்லது தீமைகளுக்கு தகுந்தபடியே தீர்ப்பளிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன பொருள் என நாம் அறிவோம். எனவே மக்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளும்படி உதவ நாங்கள் முயற்சி செய்கிறோம். உண்மையில் நாங்கள் யார் என்பது தேவனுக்கு தெரியும். எங்களை பற்றி உங்கள் இதயங்களுக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். நாங்கள் மீண்டும் உங்களுக்கு எங்களை நிரூபித்துக் கொள்ள முயற்சி செய்யவில்லை. ஆனால் எங்களை பற்றி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களை குறித்து நீங்கள் பெருமைப்பட்டு கொள்வதற்கான காரணங்களையும் சொல்லியிருக்கிறோம். இப்போது வெளிப்படையாய் தெரியும் சில காரணங்களுக்காக தம்மை தாமே பாராட்டிக் கொள்ளும் சிலருக்கு தெரிவிக்க உங்களிடம் ஒரு பதில் உள்ளது. ஒரு மனிதனின் இதயத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி கவலை இல்லாதவர்கள் அவர்கள். நாங்கள் பைத்தியம் என்றால் அதுவும் தேவனுக்காகத்தான். நாங்கள் தெளிந்த சரியான புத்தி உள்ளவர்கள் என்றால் அதுவும் உங்களுக்காகத்தான். கிறிஸ்துவின் அன்பு எங்களை தூண்டிவிடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்குமாக அவர் இறந்தார் என்பது அனைவருமே இறந்து விட்டதையே குறிக்கும் என்று நமக்கு தெரியும். கிறிஸ்து மக்கள் அனைவருக்காகவும் இறந்து போனதால் உயிரோடு இருக்கிறவர்கள் இனிமேல் தங்களுக்கென்று இராமல் தங்களுக்காக மரித்து எழுந்த கிறிஸ்துவுக்காக உயிர் வாழ வேண்டும். எனவே இந்த நேரத்திலிருந்து நாங்கள் ஒருவரையும் மற்ற உலக மக்களைப் போன்று சரீரத்தில் அறிய மாட்டோம். முன்பு நாங்களும் மற்றவர்களைப் போன்றே கிறிஸ்துவை சரீரத்தில் அறிந்திருந்தோம். இனிமேல் அவ்வாறு எண்ணவில்லை. எவராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிதாக படைக்கப்பட்டவனாகிறான். பழையவை மறைந்தன, அனைத்தும் புதியவை ஆயின. இவை அனைத்தும் தேவனிடமிருந்து வந்தன. கிறிஸ்துவின் மூலம் தேவன் அவருக்கும் நமக்கும் இடையில் சமாதானத்தை உருவாக்கினார். மக்களை சமாதானத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் பணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், அவருக்கும் உலகத்துக்கும் இடையில் சமாதானத்தை உருவாக்கினார் என்று சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் தம் பாவங்கள் குறித்து குற்ற உணர்ச்சி கொண்ட மக்களை தேவன் குற்றவாளிகளாக நிறுத்துவதில்லை. இச்சமாதான செய்தியை மக்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு எங்களுக்கு கொடுத்தார். எனவே கிறிஸ்துவுக்காக பேச நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எங்கள் மூலம் தேவன் உங்களை அழைக்கிறார். நாங்கள் கிறிஸ்துவுக்காக பேசுகிறோம். நீங்கள் அனைவரும் தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டுகிறோம். கிறிஸ்துவிடம் பாவம் இல்லை, ஆனால் தேவன் நமக்காக அவரை பாவமாக்கினார். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இதை செய்தார்.